நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாளாந்தம் ஒமிக்ரான் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நம்மில் பலர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தொற்றுக்குள்ளாவதற்கான வாய்ப்பு அதிகம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறிகள், தொற்றை எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்வது, உறுதியானவுடன் நாம் உடனே செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்பதனை இந்த விவரணத்தில் பார்ப்போம். முதலில் ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டுள்ளது என்பதற்கான அறிகுறிகள் என்ன என்று சிட்னியில் குடும்ப வைத்தியராக கடமையாற்றும் டாக்டர் பரன் சிதம்பரகுமாரிடம் கேட்டேன்.
காய்ச்சல் பொதுவானது, அதை விட தொண்டை நோ, மூக்கடைப்பு, இழைப்பு அல்லது களைப்பு, உடம்பு நோ, தலையிடி, மூச்சுட கஷ்டப்படுதல், வயிற்றோட்டம் போன்றவை ஏற்படலாம். இதனை விட குறைவான அறிகுறிகளாக லோஸ் ஆஃப் டேஸ்ட், சுவை அறையும் தன்மை குறைந்து காணப்படுதல், லோஸ் ஆஃப் சிமல் அதாவது மணக்கின்ற தன்மை குறைந்து காணப்படுதல் போன்றவர்கள் காணப்படலாம். ஆனால் இந்த புதிய திரிபான ஒமிக்ரான் என்று பார்க்கின்ற பொழுது அதனுடைய அறிகுறிகள் டெல்டா வேரியன்ட் பார்க்க குறைவானதாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் இது மிகவும் இலகுவாக பரவக்கூடியது. இந்த ஒமிக்ரான் தொற்றுக்கு உள்ளானவர்களுக்கு பொதுவாக இருமல், களைப்பு அல்லது இழைப்பு, மூப்படைப்பு, தொண்டை நோ, தொண்டை வலி போன்றவைகள் வந்து காணப்படலாம்.
அப்படி என்றால் சாதாரண ஃப்ளூ காய்ச்சலை கோவிடிலிருந்து எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது?
இந்த இரண்டையும் வேறுபடுத்துவது கொஞ்சம் கடினமானதாகத்தான் காணப்படும். சாதாரண தடுமல் என்றால் என்ன, இந்த ஒமிக்ரான் வந்தால் என்ன, இரண்டுக்குமே வந்து இருமல்கள் இருக்கும், எங்களுக்கு வந்து தொண்டை நோய் இருக்கும், மூக்கடைப்புகள் அதுகள் இருக்கத்தான் பார்க்கின்றது. பரிசோதனை செய்வதன் மூலம் தான் நாங்கள் வேறுபடுத்தலாம் உண்மையின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது. ஆனால் சாதாரண தடுமல் என்பது வந்து எங்களுக்கு உடம்பிலே பாதிப்பினை ஏற்படுத்தாது. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் COVID-19 எங்களுக்கு வந்து சில தாக்கங்களை ஏற்படுத்துவதனால் தான் நாங்கள் வந்து இதனை வந்து இதிலே நாங்கள் கூடுதலாக கவனம் எடுக்கின்றோம்.
கோவிட் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டவுடன் நாம் பரிசோதனை செய்வதற்கு முதல் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறுகிறார் டாக்டர் பரன்.
நிச்சயமாக முதலில் உங்களை வந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் வந்து அதனை மேலும் பரவாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். கம்யூனிட்டிக்கு வந்து அது உதவும். இந்த நேரத்திலே வந்து டெஸ்ட் செய்வதற்கான ஆன்டிஜென் டெஸ்ட் அந்த கிட் வந்து எடுப்பது காரணமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு PCR டெஸ்ட் அல்லது வந்து ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் செய்வதற்கான ஒழுங்குகளை அங்கே எடுக்கலாம் அல்லது இங்கே எப்படி செய்யலாம் என்பதை வந்து நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அத்துடன் உங்களுக்கு அறிகுறிகள் இருந்த கண்டறிந்தவுடன் வந்து உங்களுடைய குடும்ப வைத்தியரை அல்லது நேஷனல் கொரோனா வைரஸ் ஹெல்ப் லைனை நிச்சயமாக அழைத்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும்.
சிட்னியில் வசிக்கும் உஷா அரவிந்த் அவர்களின் மகன் சமீபத்தில் கோவிட் தொற்றுக்குள்ளாகி குணமடைந்துள்ளார். தனது மகனுக்கு இவ்வாறு தொற்று ஏற்பட்டது என கூற ஆரம்பித்தார் உஷா.
இதுதான் முதல் முறை எங்க குடும்பத்துல என் பையனுக்கு சமீபத்துல வந்தது கோவிட். அவனுக்கு 2 தடுப்பூசி போட்டு 8 ஆயிடுச்சு. இப்போ அவன் பூஸ்டர் டோஸ் போடல. போடாம வெளியில ஃப்ரெண்ட்ஸோட அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை ராத்திரி டின்னருக்கு போனா, போய் 2 நாளிலேயே அவனுக்கு சிம்டம்ஸ் தொடங்க ஆரம்பிச்சிருது. தட் இஸ் அவனுக்கு கொஞ்சம் தலை சுத்தல் இருந்தது, வறட்டு இருமல் இருந்தது, சோர்வு இருந்தது, முட்டு வலி இருந்தது. அதனால உடனே அவன் வந்து பெட்ரூம்ல செல்ஃப் ஐசோலேட் பண்ணிட்டான். அண்ட் எங்க எல்லாருக்கிட்டுமே சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே சொன்னதுனால கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டோம் நாங்க ஸ்ப்ரெட்டை. நல்ல வேலைக்கு அவனுக்கு ஒரு 3 சிம்டம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தானவே சரியா போயிடுது அவனுக்கு.
ஒருவருக்கு கோவிட் தொற்று எங்கு எப்படி வேண்டுமானாலும் ஏற்படலாம். ஆகவே நாம் எங்கு சென்றாலும் கோவிட் விதிமுறைகளான கைகளை கழுவுதல், சமூக இடைவெளி பேணுதல் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களுடன் இருந்தவர்கள் எவ்வாறு க்ளோஸ் கான்டாக்ட், கேஷுவல் கான்டாக்ட் என வகைப்படுத்தப்படுகின்றனர் என்றும் அவர்களுக்கான தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் என்ன என்பதனை விளக்குகிறார் டாக்டர் பரன்.
இந்த தொற்றுதல் வந்து 2 வகைகளிலே ஏற்படலாம். ஒன்று வந்து கேஷுவல் கண்டக்ட் என்று கூறுவோம். நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அலுவலர்களுக்காக வெளியிலே போகின்ற பொழுது அப்பொழுது தொற்றுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். இரண்டாவது வந்து க்ளோஸ் கண்டக்ட் என்று கூறுவோம். அதாவது வந்து ஒரு கோவிட் தொற்று நோய் உள்ளவர்கள், அதாவது ஒமிக்ரான் உள்ளவர்களுடன் வந்து ஒரு 4 மணித்தாளத்துக்கு மேல் இருக்கின்ற பொழுது அங்கு தொற்றுதல் ஏற்பதற்கான வாய்ப்பு தான் வந்து நாங்கள் க்ளோஸ் கண்டக்ட் என்று கூறுவோம். ஒரு கேஷுவல் கண்டக்ட் உள்ள ஒருவருக்கு தொற்றுக்குள்ளான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து நோய்க்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து தங்களுடைய நோமலான அலுவல்களை வந்து செய்து கொண்டு போகலாம். இப்படியான கேஷுவல் கண்டக்ட் உள்ள ஒருவருக்கு வந்து நோய்க்கான அறிகுறிகள் வந்து காணப்படுமாக இருந்தால் அவர்கள் ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் என்னப்படுகின்ற டெஸ்டை செய்வதன் மூலம் அங்கே அவர்களுக்கு அந்த நோய் இருக்கென்று கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக வந்து அவர்கள் 7 நாட்களுக்கு வந்து தங்களை வந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றது க்ளோஸ் கண்டாக்ட் உள்ள ஒருவர் அவர்கள் நிச்சயமாக வந்து டெஸ்டை செய்ய வேண்டும். ஆனால் இங்கே க்ளோஸ் கண்டாக்ட் உள்ள ஒருவருக்கு வந்து நோய்க்கான அறிகுறிகள் இல்லை என்று சொன்னால் ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் போதுமானது. ஆனால் க்ளோஸ் கண்டாக்ட் உள்ள ஒருவருக்கு அறிகுறிகள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்டையும் செய்யலாம் அல்லது பிசிஆர் டெஸ்டையும் செய்யலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக வந்து 7 நாட்களுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
கோவிட் அறிகுறிகள் தென்பட்டவுடன் தனது மகன் தனிமைப்படுத்திக் கொள்ள போதுமான இடவசதி தங்களது வீட்டில் இருந்ததினால் மற்றைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கோவிட் தொற்று பரவாமல் தடுக்க முடிந்தது என்று கூறுகிறார் உஷா ரவிந்த்.
நல்ல வேலைக்கு எங்க வீட்டுல கிரவுண்ட் ஃபுளோர்ல ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்கு. கதவை சாத்தினா தனி டாய்லெட் இருக்கு, பெட்ரூம் ஒரு சிட்டிங் ரூம் மாதிரி இருக்கு. அந்த முழு செக்ஷன் அவனுக்கு கொடுத்துட்டோம் நாங்க. அவனுக்கும் எங்க வீட்டுல என்னோட சின்ன பையன் எங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கும் கனெக்ஷன் இல்லாம பண்ணிட்டோம். சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் நாங்க கதவை தட்டி வெளியில சாப்பாடு காரிடோர்ல வச்சிருவேனா, அவன் வந்து மாஸ்க் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் வந்து எடுத்துன்னு போவான். நான் தான் ஒரே ஆளு கான்டாக்ட் வச்சிருந்தேன் அவனோட சாப்பாடு கொடுக்கறதுக்கு மாத்திரம். வெளியில வரச்சு எப்பவுமே அவன் வந்து மாஸ்க் போட்டு தான் வெளியில வருவான் சாப்பாடு கலெக்ட் பண்றதுக்கு, போய் உடனே கதவை சாத்திருவான். அதனால எங்க 3 பேருக்குமே பிரச்சனையே வரல. அண்ட் என்ட்ரன்ஸுமே நாங்க தனி பின்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அது வழியா தான் நாங்க உள்ளியும் வெளியும் போயிட்டு வந்தோம். அண்ட் பட் உடனே அவனுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நாங்களும் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் ஆனதுனால டெஸ்டிங்க்கு தவிர நாங்க எதுக்குமே வெளியில போறதுக்கு நெசசிட்டி வரல. நல்ல வேலைக்கு சாமான எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருந்ததுனால இருக்கிற சாமானை வச்சு ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ ரூல்ஸ் வந்து 14 டேஸ் சொல்லிட்டு ஐசோலேஷனுக்கு, ஐ திங்க் இப்ப கொஞ்சம் மாறி போயிருக்கு ரூல்ஸ். அவன் ஃபுல் 14 டேஸ் ஐசோலேஷன்ல இருந்தா நாங்க வந்து ஃபுல் 7 டேஸ் ஐசோலேஷன்ல இருந்தோம். டே 6 அன்னைக்கு நாங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிறிஸ்மஸ் பீரியட்ல வந்ததுனால இமீடியட்லி போய் எங்களால டெஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா எல்லா சென்டர்ஸும் ஷட் டவுன் பண்ணிட்டா டெஸ்டிங் சென்டர்ஸ் எல்லாம். டே 6 நாங்க போய் டெஸ்ட் பண்ண போது எங்களுக்கு நெகட்டிவா வந்ததுக்கு அப்புறம், கிளியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வெளியில போக ஆரம்பிச்சோம்.
கோவிட் தொற்றினால் தனிமைப்படுத்தலில் இருப்பவர்களுக்கான பரிசோதனை விதிமுறைகள் என்ன?
7 நாட்கள் வந்து அவர்கள் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது தொடர்ந்தும் அவர்களுக்கு அறிகுறிகள் இருப்பின் அவர்கள் இன்னொரு சோதனையை வந்து 6 நாட்களுக்கு பின்னர் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அந்த சோதனையிலே வந்து அவர்களுக்கு நோய் இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வீட்டிலே தொடர்ந்து இருந்து அந்த நோய்க்கான அறிகுறிகள் போகும் வரை, அல்லது வந்து இந்த பிசிஆர் டெஸ்ட் அல்லது ஆன்டிஜென் டெஸ்ட் நெகட்டிவாக இல்லை என்று சொல்லும் வரை அவர்கள் வீட்டிலே இருந்து இருக்க வேண்டும். அதன் பின்னரும் அவர்களுக்கு வந்து நோய்க்கான அறிகுறிகள் தொடர்ந்து இருப்பின் வந்து அவர்கள் அடுத்த டெஸ்டை வந்து அவர்கள் 12 நாள் செய்து கொள்ளுதல் வேண்டும். இங்கே நான் ஒன்று குறிப்பிட விரும்புகின்றேன். முதல் 7 நாட்களுக்கு அவர்கள் தனிமைப்படுத்தி கொண்ட வீட்டில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நோய்க்கான அறிகுறிகள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய நார்மலான வாழ்க்கைக்கு திரும்பவும் பெறலாம். முக்கியமாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும், அவர்கள் வந்து மாஸ்க் போன்றவற்றை வந்து அணிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் பரவாமல் இருப்பதை பார்த்துக் கொள்ளல் வேண்டும்.
கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களுக்கான சிகிச்சைகள் பற்றி விளக்குகிறார் டாக்டர் பரன்.
தொற்றுதல் உள்ளானவர்களுக்கு சிகிச்சை என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, 65 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால், அல்லது பெண்களாக இருந்தால் கர்ப்பம் தரித்தவர்களாக இல்லாமல் இருப்பவர்கள் இருந்தால், அல்லது ஒருவருக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்கின்ற பொழுது உடம்பு நிறை கூடுதலாக இருத்தல், ஏதும் கடுமையான நோய்களால் அதிகாலம் பாதிக்கப்பட்டிருந்தல், அல்லது சலரோகம், இருதய நோய், சிறுநீரக நோய், அல்லது உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தி குறைவாக இருத்தல் போன்ற அப்படியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாமலும் இருக்கமாக இருந்தால் அவர்கள் நார்மலான வீட்டில இருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். பெனடோல் அல்லது ஐபிப்ரூஃபன் போன்றவற்றை வந்து பாவிக்கலாம். உடம்பு நோய் அல்லது உடம்பு வலி போன்றவற்றுக்கு வந்து உடம்பினுடைய தன்மையை வந்து, அதாவது வந்து டீஹைட்ரேட் இல்லாமல் இருப்பதற்கு வந்து போதுமான அளவு தண்ணீர் அல்லது ஜூஸ் போன்றவற்றை வந்து குடித்துக் கொள்ளுதல் வேண்டும். இதனை விட நீங்கள் நீசோத்தொழில் COVID-19 ஹோம் சப்போர்ட் தொலைபேசி இலக்கத்தை அழைப்பதன் மூலம் அவர்களுடைய உதவிகளையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதனை விட இப்போ ஒருவருக்கு வந்து ரிஃப்ளக்டர்ஸ் வந்து இருக்குமாக இருந்தால், அல்லது 65 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பவர்களாக இருந்தால், அல்லது ஒரு ஒரு பிரெக்னன்ட் வுமனாக இருப்பவர்களாக இருந்தால், நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய வயிற்றிற்கு நீங்கள் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம், அல்லது வந்து நேஷனல் கொரோனா வைரஸ் ஹெல்ப் லைனை அழைப்பதன் மூலம் அதனுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும். உங்களுடைய நோய்க்கான அறிகுறிகள் கடுமையானதாக இருந்தால், அதாவது கடுமையான தலையடி அல்லது தலைச்சுட்டு அல்லது மூச்சுவிட கஷ்டப்படுதல் அல்லது நெஞ்சு நோய் நெஞ்சு வலி போன்ற வழி இருக்கமாக இருந்தால், நிச்சயமாக நீங்கள் ட்ரிபிள்ஸுகளை அழைப்பதன் மூலம் அல்லது ஆம்புலன்ஸை அழைப்பதன் மூலம் அவர்களுடைய உதவியினை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் இங்கே நீங்கள் ஆம்புலன்ஸை அழைக்கின்ற பொழுது உங்களுக்கு கோவிட் தொற்று நோய் உள்ளது என்பதை அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்லுதல் வேண்டும்.
உஷா அரவிந்த் தனது மகன் தனிமைப்படுத்தலில் இருந்தபோது இவ்வாறான உணவு பழக்கத்தை பின்பற்றியதாக கூறுகிறார்.
முதல் ரெண்டு நாள் கொஞ்சம் சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுனால பானடால் எவ்ரி ஃபியூ அவர்ஸ் பானடால் சாப்பிட்டு இருந்தா, ரீஹைட்ரேஷன் ஃப்ளூயிட்ஸ் நிறைய சாப்பிட்டு இருந்தா, தட் இஸ் கடையில போய் நாங்க வாங்கின்னு வரல ரீஹைட்ரேஷன் ஃப்ளூயிட், 1 liter வாட்டர் சுகர் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு போட்டு எவ்ரி ஃபியூ அவர்ஸ்க்கு வார்மா சாப்பிட்டு இருந்தா, நிறைய சுடு தண்ணியும் சாப்பிட்டு இருந்தா, ஐ திங்க் அது அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. முழு ஐசோலேஷன் பீரியட்லயும் அவனுக்கு வந்து நல்ல சத்துள்ள உணவு அண்ட் நிறைய தண்ணி ரீஹைட்ரேஷன் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்ததுல ஐ திங்க் அது அவனுக்கு நல்ல உபயோகமா இருந்தது. நம்ம நார்மல் வீட்டுல சாப்பாடு தான் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். நிறைய பருப்பு, நிறைய வெஜிடபிள்ஸ், கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணி, ரொம்ப காரமான ஃபுட்ஸ் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி சிம்பிள் டயட்ல இருந்தா, அது அவனுக்கு ரிகவரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நினைக்கிறேன்.
கொரோனா வைரஸ் குறித்த தகவல்களை உங்கள் மொழியில் உடனுக்குடன் அறிந்து கொள்ள sbs.com.au/coronavirus என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.